கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாச
சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தினசரி தியானம் குரு அண்ணலே, நீ அருட்குருவாக வந்து என் உள்ளமாகிய கல்லை பிசைந்து தெய்வக்கனியாக மாற்றி அமைக்க வல்லவன். என் உடல் பொருள் ஆவியெல்லாம் உனக்கே உரியவனாகுக. எருவை செடியானது தன்மயமாக்குவது போன்று குரு சிஷ்யனை தன்மயம் ஆக்குகின்றார். அவர் கருணையே வடிவெடுத்தவர். கைமாறு கருதாத பேரியல்பை அவரிடம் காணலாம். மனிதனை தெய்வமாக மாற்றி அமைப்பவரை தெய்வமாக கருதாது வேறு எங்கனம் கருதுவது? தந்தை தாயாவானும் சார் கதி இங்கு ஆவானும் அந்தமில்லா இன்பம் நமக்காவானும் எந்த முயற் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு என்பது குரு வணக்கம். வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல்நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே ஞானரீவிச்சையும் நமச்சிவாயவே நான் நவிந்தேந்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே ஏ
தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அன்பே தவம் என்கின்ற தொடரில் இருந்து ஒரு பகுதியை கேட்போம். புத்தாண்டு மலர்கின்றது. புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள், புதிய திட்டங்கள் புத்தாண்டில் நம்மை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு புத்தாண்டு தினத்திலும் அதிகாலை எழுவோம், ஆண்டவனை தொழுவோம், உடற்பயிற்சி செய்வோம், நல்ல நூல்களை கற்போம், புதிய செயல் திட்டங்கள் வகுப்போம் என்றெல்லாம் எவ்வளவோ உறுதிமொழி எடுப்போம். மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் சிலர் அதை விட்டு விடுவதாக உறுதி எடுப்பார்கள். புகைப்பிடித்தலுக்கு அடிமையான சிலர் அதை விட்டு விடுவதாக உறுதி எடுப்பார்கள். பெரும்பாலும் பல உறுதிமொழிகள் காற்றில் கரைந்த கற்பூரமாக தண்ணீரில் எழுதிய எழுத்தாக புத்தாண்டு தினத்தோடு விடைபெற்றுவிடும். வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கின்றான் பாரதி. சராசரி மனித கூட்டத்துக்குள் என் வாழ்க்கையை முடித்து விடுவேனா? சராசரிகளைப் போல என் வாழ்வு முடிந்து விடுமா? எப்படி என் வாழ்வு இருக்க வேண்டும்? பொங்கி எழுகின்றான் பாரதி. என்னை புதிய உயிராக்கு என்கின்றான். நேற்று வரை நான் செய்த தவறுகள் என்னோடு இல்லாது போகட்டும். நான் புதிய மனிதனாக பிறவி எடுக்க வேண்டும். என்னை புதிய உயிராக்கு என்று மன்றாடுகின்றான். நாமும் நம்மை புதியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி? கடந்த காலத்தில் நாம் சந்தித்த காயங்கள், கசப்புகள், கண்ணீர் துளிகள், கோபக்குப்பைகள் விடைபெறட்டும். எவர் மீதும் எதன் மீதும் வெறுப்பு கொள்ளாமல் பிறரை நேசிப்பவர்களாக நாம் மாறுவோம். இறைவாழ்த்தை போற்றி தொடங்குவதே காவிய மரபு. அதன் எல்லைகளைத் தாண்டி இயற்கையை போற்றி தன் காவியத்தை தொடங்கினான் இளங்கோ அடிகள். திங்களை, ஞாயிற்றை, மாமழையை போற்றினார். அப்படி இயற்கையை போற்றி வாழ்ந்த வாழ்வு இன்று என்னவாயிற்று? இயற்கையோடு எதிர்த்து நடத்திய எதிர்த்தாக்குதல்கள் மனித குலத்தை வீழ்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லுகின்றது. மனிதன் முதலில் தன் சொந்த சகோதரர்களோடு சண்டையிடுகின்றான், அடுத்து அண்டை வீட்டுக்காரனோடு, பிறகு தெருவில் சண்டை போட்டான், ஊர்களோடு சண்டையிட்டான், நாடுகளோடு சண்டையிட்டான், இப்பொழுது உலகத்தோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றான். எல்லா சண்டைகளையும் விஞ்சி அளவில் இயற்கையோடு அவன் நடத்திய தாக்குதல்கள் மனித குலத்தையே தற்கொலை பாதைக்கு அழைத்துச் செல்வதாக இருக்கின்றது. கஜா புயலின் படையெடுப்பு எதை காட்டுகின்றது? நாம் இயற்கையை விட்டு விலகிவிட்டோம். இயற்கையை எதிரியாக பாவித்து விட்டோம். இயற்கையோடு சண்டையிட்டபடி நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் காட்டுகின்றது. நம் நாட்டில் இன்னமும் எத்தனை ஏழைகள், வறியவர்கள் இருக்கின்றார்கள்! இவர்களின் மனப்போக்கு ஏன் வறுமையை, ஏழ்மையை எதிர்த்து போராடாமல் இருக்கின்றது? பின்தங்கிய நாடுகளின் மக்களின் மனப்போக்கு ஏன் இப்படி இருக்கின்றது என்று ஓர் ஆய்வே நடந்தது. அந்த ஆய்வுக்காக மூன்று தட்டுக்களை வடிவமைத்து அதில் எலிகளை வைத்தார்கள். ஒரு தட்டில் அதிக உணவும், ஒரு தட்டில் குறைந்த உணவும், ஒன்றை வெற்று தட்டாகவும் அமைத்து அவற்றில் எலிகளை விட்டார்கள். அதிக உணவு இருந்த தட்டிலும் வெறும் தட்டிலும் எந்த மாற்றமும் இல்லை. இதிலும் குறைந்த உணவு இருந்ததோ அங்கே எலிகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொண்டன, கடித்துக் கொண்டன. பிறகு கடிபட்ட எலிகளை வெறும் தட்டிலே வைத்தார்கள். அங்கே வசிக்க அந்த எலிகள் விரும்பவில்லை என்பதும் தெரிந்தது. அந்த எலிகளை அதிக உணவுள்ள தட்டில் வைத்தார்கள். அங்கே வசிக்கவும் அவற்றுக்கு விருப்பம் இல்லை என்பதும் தெரிந்தது. கடிபட்ட அந்த எலிகள் தாங்கள் கடிபட்டு பாதிக்கப்பட்ட குறைவான உணவு உள்ள இடத்திலேயே வசிக்க விரும்பின என்பது ஆய்வில் தெரிய வந்தது. இப்படித்தான் பின்தங்கிய நாடுகளிலும் மக்களின் மனநிலை இருக்கின்றது. ஏழ்மையை, வறுமையை மாற்ற அவர்கள் முயல்வதில்லை. அதற்கு விதியை காரணம் காட்டி முடங்கிப் போகின்றார்கள். மனித முயற்சி விதியின் விளைவு என்று நினைத்து முடக்கப்படுகின்றது என்று அந்த ஆய்வில் சொல்லப்பட்டது. இப்பொழுதெல்லாம் ஆண்டவனின் ஆலயங்களிலேயே வேறுபாடு. சில திருத்தலங்களில் உண்டியல்களில் காணிக்கை நிரம்பி வழிகின்றது. சில திருக்கோவில்களிலோ அன்றாட பூசைக்கே தடுமாற்றம். ஏன் காரணம்? கடவுள்தான் ஏழையை பணக்காரனை படைக்கின்றான் என்று மனிதன் நினைக்கின்றான். ஆனால் மனிதன் கடவுளையே ஏழை கடவுளாகவும் பணக்கார கடவுளாகவும் மாற்றிவிடுகின்றான். நம்முடைய சோர்ந்து போகின்ற பொறிகளும் புலன்களும் புத்துணர்ச்சியை தருகின்றவர். களைத்து போகின்ற மனங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தருகின்றவர். உழைக்க மறுக்கின்ற மறக்கின்ற மக்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தருகின்றவர் இறைவன். இதுதான் இறைமையின் ஆற்றல் என்பதை நாம் உணர வேண்டும். அதைத்தான் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று திருவள்ளுவர் சொன்னார். ஆங்கிலத்திலே ஸ்மார்ட் என்று சொல்லுவார்கள். ஸ்மார்ட் என்பதன் விளக்கம்தான் என்ன? சிஸ்டமேட்டிக், மெஷரபிள், அட்மயரபிள், ரிஜாய்ஸ் அண்ட் டைம் பவுண்ட். அதாவது பணியின் செயல் திட்டம், பணிப்பயனின் அளவீடு, அந்த பணியால் கிடைக்கின்ற பாராட்டு, பணியில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி, பணியை செய்வதற்கான கால வரையறை. அந்த ஐந்தும் ஒருங்கிணைந்தால்தான் அந்த செயல் வெற்றி பெறும். இதற்கு பெயர்தான் ஸ்மார்ட். ஒரு பணியை கடமைக்காக அல்ல, ஈடுபாட்டுடனும் மகிழ்வோடும் செய்ய வேண்டும். ஷேக்ஸ்பியர் கவித்துவமாக நாடகங்களை வடித்ததைப் போல, மைக்கேல் ஏஞ்சலோ ஓவியம் தீட்டியதைப் போல, பீத்தோவன் அற்புதமான இசைக்கோவையை உருவாக்கியது போல, நாம் எந்த பணியையும் மிக நேர்த்தியாக செய்ய வேண்டும் என மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொல்வார். ஒரு அறையை தூய்மை செய்கின்ற பணியாக இருந்தால் அதையும் மகிழ்வோடும் ஈடுபாட்டோடும் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் அந்த பணி சிறக்கும். ஆன்மீக தடத்தில் நம் மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளார் பெருமான் புத்தாண்டு வந்தால் கடைநிலை ஊழியர்கள், பணியாளர்கள், கிராம பொதுமக்கள் என்று அனைவருக்கும் புதிய நாட்குறிப்பேடு ஒன்று வழங்குவார். அது ஆங்கில புத்தாண்டுக்காக வழங்கப்படுவதல்ல. எல்லா குறிப்பேடுகளிலும் கடைநிலை ஊழியர் முதற்கொண்டு ஒவ்வொருவரின் பணி கடந்த ஆண்டு எப்படி இருந்தது, வரும் ஆண்டில் எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் இருக்கும். ஒவ்வொருவரும் அதை வேத புத்தகமாக எண்ணி பெற்றுக் கொள்வார்கள். கடந்த ஆண்டில் செய்த பணியை விட இந்த ஆண்டு என் பணி உயரச் செல்ல வேண்டும், உன்னதமாக இருக்க வேண்டும் என சிரத்தையோடு பணியாற்றுவார்கள். நாட்குறிப்பேடு பரிசு பொருள் அல்ல, நம் பணியின் திட்டம். எத்தனையோ இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டு விட்டோம். சுனாமி தொடங்கி இன்று வரை புயலின் தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆலயங்களில் சேவை செய்வதும் அன்னதானம் செய்வதும் மட்டுமல்ல புண்ணிய பணி. ஏழை எளியவர்களின் கண்ணீரை துடைப்பதுதான் புண்ணியத்திலும் புண்ணியம். அந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணிய சீலர்கள் தோழமையாக இருப்பதுதான் நாம் பெற்ற பெரும் பேறு. கஜா புயல் நிவாரண பணியாற்றியவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வார்த்தைகளால் அல்ல, வாழும் வாழ்க்கையால் தான் நன்றி சொல்ல முடியும். ஒரு மன்னர் அமைதியின் அடையாளமாக ஒரு ஓவியத்தை வரைய வேண்டும். எந்த ஓவியம் சிறப்பாக இருக்கின்றதோ அதற்கு பரிசு என்று அறிவித்தார். பல ஓவியர்கள் போட்டியில் கலந்து கொண்டார்கள். அவற்றில் இரண்டு ஓவியங்கள் இறுதிக்கட்டத்தில் மன்னரின் பார்வைக்கு வைக்கப்பட்டன. ஒரு ஓவியத்தில் அமைதியான ஏரி, அந்த ஏரியில் பிரதிபலிக்கின்ற உயரமான மலை, மலையைச் சுற்றிலும் பசுஞ்சோலை, தெளிந்த நீலவானம், வெண்மேகங்கள். அப்படியே அமைதியை தந்த பூரண ஓவியமாக கண்களுக்கு தெரிந்தது. மன்னர் அடுத்த ஓவியத்தை பார்த்தார். அதில் மலை இருந்தது, மரங்கள் இல்லை. வெறும் கந்தக காடுகள் போல மரமில்லாமல் மலை தெரிந்தது. அந்த மலைக்கு கீழே வானம் மின்னல் தெரிக்க கோபக் கடலோடு இருந்தது. பேரிரைச்சலோடு அருவி கொட்டிக் கொண்டிருந்தது. அந்த அருவிக்கும் அருவியின் இறைச்சலுக்கும் அந்த மலைக்கும் அமைதியின் தொடர்பே இல்லை. மன்னன் ஓவியத்தை உற்று பார்த்தார். பேரிரைச்சலாக கொட்டுகின்ற அருவிக்கு பின்னே மலையின் பாறையில் ஒரு பிளவு இருந்தது. அந்த பிளவில் ஒரு புதிர், அதில் தாய் பறவைகள் கூடு கட்டியிருக்க அதற்குள் இரண்டு குஞ்சுகள் இருந்தன. விண் பிளந்து விழும் அளவுக்கு ஒலிக்கும் அந்த அருவிக்கு பின்னால் இருந்த பறவைக் கூட்டில் சலனமற்று பூரண அமைதியோடு இரண்டு குஞ்சுகள். அவைகள் இறைச்சலை பற்றி கவலைப்படவில்லை, அமைதியின் ஆனந்தத்தில் இருந்தன. அந்த ஓவியம் மன்னரை கவர்ந்தது, பரிசு பெற்றது. ஆக அமைதி என்பது புறச்சூழலில் இல்லை, இதயத்தின் ஆழ்ந்த உணர்வுகளில் இருக்கின்றது என்பதைத்தான் அது காட்டுகின்றது. வாழும் தலைமுறை புதிய ஆண்டில் பூரண அமைதியை சிந்திக்க வேண்டும், மகிழ்ச்சியை ஆனந்தத்தை சிந்திக்க வேண்டும். அதற்காக இயற்கையினிடம் மண்டியிட்டு பிரார்த்திப்போம். அன்பே சிவம், அன்பே தவம்.
நோக்கி மணாளா போற்றி பான
பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
எப்படி அடியார் எப்படி பாடினவோ, அடியார் எப்படி பாடினவோ, அடியார் எப்படி பாடினவோ, அடியார் அப்படி பாடன ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினவோ, அடியார் அப்படி பாடன ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினரோ.
Your language.